2017-18 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இந்த ஆண்டின் பட்ஜெட் பங்கு பற்றி பொருளாதார பேராசிரியர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்டேன்.
பட்ஜெட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 3 பொருளாதார சிக்கல்கள் இந்தியா முன்னே இருப்பதாக சொல்கிறார். 1, மேலை நாடுகள் தங்களுடைய வட்டி விகிதங்களை உயர்த்தும் போது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இருந்து முதலீடுகள் வெளியே சென்றுவிடும். ஆகவே முதலீடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிறது, குறிப்பாக அந்நிய முதலீடு ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது பிரச்சனை 1. 2, பெட்ரோல் போன்ற பொருட்களின் விலைகள் உயரும், அது பொருளாதாரத்தை பாதிக்கும். இது 2 பிரச்சனை. 3, பொதுவாகவே எல்லா நாடுகளும் உலகமயமாக்கலுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்க துவங்கி இருக்கின்றன. இது உலக வர்த்தகத்தை குறைக்கும். அந்த சூழ்நிலையில் இந்தியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதிகளும் பாதிக்கப்படும். இந்த 3 பிரச்சனைகள் இந்தியா முன் இருப்பதாக நிதியமைச்சர் கூறுகிறார். இந்த 3 பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த பட்ஜெட்ல இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கிறதா தெரியல. ஏன்னாக்கா இந்த வருடமே இந்தியாவில் முதலீடுகள் குறைந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த 6 முதலீடுகள் மிக வேகமாக குறைந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
இந்த தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த டாக்ஸ் பிராக்கெட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா?
பணவீக்கம் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அது பலகாலமாகவே நாம் சொல்லி வந்திருக்கிறோம். ஆகவே அது சிறிய அளவிற்கு வேண்டுமானால் தனிநபர்னுடைய வருமான வரியை குறைக்கலாமே ஒழிய அரசுக்கு தேவைப்படுகின்ற வரி வருவாயை கூட்டுகின்ற வழியாக அது இருக்காது. ஏனென்றால் அரசாங்கத்திற்கு அதிகமாக வரி வருவாய் வர வேண்டும் என்றால் சொத்து உள்ளவர்களிடமிருந்து நாம் அதிகமான வருவாய் பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த பட்ஜெட் செய்யவில்லை. குறிப்பாக கார்பரேட் மேற்குகள் அதிகமான வரி விதிப்பு இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. விவசாயிகளுக்கான கடனை வங்கிகள் தான் கொடுக்க வேண்டுமே தவிர அரசாங்கம் என்றைக்குமே கடன் கொடுத்ததே இல்லை.
அதே மாதிரி இந்த NREGA அப்படின்ற அந்த திட்டம் மூலமா கிராமப்புற வாழ்வாதார வேலை கொடுக்கற அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்திருக்கிறதா, முதல் முறையா இன்னும் அதிகப்படுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்க?
போன வருடம் மட்டுமே 34,000 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு ஆனால் உண்மையாக செலவு செய்யப்பட்டது 54,000 கோடி ரூபாய். அதிலிருந்து ஒப்பிடும் பொழுது இப்பொழுது 48,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருப்பதாக பட்ஜெட் கூறுகிறது. ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஒதுக்கீடு அதிகம் என்று கூற முடியாது.
அப்புறம் இந்த ரயில்வே இதுக்கான பட்ஜெட்டை வந்து தனி பட்ஜெட்டாக இதுவரைக்கும் இருந்தது, ஆனால் இப்போ வந்து பொது பட்ஜெட்டோடய இந்த ரயில்வே பட்ஜெட்டையும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதில் என்ன, இதனால் என்ன நம்மளுக்கு சாதகமான அம்சம்?
அது ரயில்வே துறை என்பது மிகப்பெரிய துறை, அதனால்தான் அந்த துறைக்கான பட்ஜெட்டும் தனியாகவே இயங்கி வந்திருக்கிறது. ஏனென்றால் ரயில்வே என்பது மிகப்பெரிய போக்குவரத்து சாதனம், அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது கடந்த ஓராண்டுகளில் பார்த்தால் ரயிலில் ஏற்படுகின்ற விபத்துகள் அதிகரித்து கொண்டே போகின்றன. ஆகவே விபத்துகளை குறைப்பதற்கான செயல்பாடுகளை ஒரு அரசாங்கம் தன்னிச்சையாக முயல்வதை விட ரயில்வே போன்ற ஒரு அமைப்பு சுய அதிகாரத்துடன் தீர்மானிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்கு தான் ரயில்வேக்கென்று தனியான பட்ஜெட் நாம் ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். ஆகவே அதனையும் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கும் பொழுது ரயில்வே போன்ற மிகப்பெரிய துறை சுய அதிகாரத்துடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இழந்து விடுகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது.